அப்ப உங்களை யார் அடையறா? சதுர்விதா பஜந்தே மகம் ஜன சுகிருதின் அர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜாசுரர்த்தார்த்தி ஜானீக பரதர்ஷபா. சதுர்விதா பஜந்தே மகம், என்ன அடையறது இல்லையன்னு நீங்க சொன்ன யாரோ சில பேர் அப்படி இல்ல, ரொம்ப பேர் என்ன அடையற தெரியல நமக்கு அவ்வளவுதான். காலகதியில மகாத்மாக்கள் எத்தனையோ பேர் பகவான் அடைஞ்சிருக்கா. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதின் அர்ஜுனா, போன ஸ்லோகத்துல துஷ்கிருதினு சொன்னார், இங்க சுகிருதினு சொல்றார். பக்கத்து பக்கத்துல வச்சு நமக்கு காட்டுறார் பாருங்க. நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே, இங்க சதுர்விதே பஜந்தே மாம் ஜனா சுகிருதின் அர்ஜுனா அப்படின்னு நல்ல கர்மாக்களை பண்ணினவா. சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிழந்தே யஜ்ஞேன தானேன தபசா நாசகேனா அப்படின்னு வேதாத்தியனம் பண்ணி வேதத்துல ரொம்ப அபிமானம் கொண்டிருந்து அதையே பாராயணம் பண்ணி இப்படி எல்லாம் யஜ்யம் தானம் தபஸ் ஜபம் இவைகள்லாம் பண்ணின மகாத்மாக்கள் அவ அடைகிறா என்ன. அதனால சுகிருதின் அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யா சுரர்த்தார்த்தி ஜானீக பரதர்ஷபா, அவளுக்குள்ளேயே ஆர்த்தம் ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜானி அப்படின்னு நாளா பிரிச்சிருக்கேன். அதுல முதல்ல ஆர்த்தோ ஜிக்யாசுகோ அர்த்தார்த்திங்கிறவள் சகாமள், ஆசையோட இருக்கிறவ, இன்னும் ஆசை அவளை விட்டு போகல. ஒத்தன் ஞானின்னு இருக்கானே அவன் நிஷ்காமன், இப்படி நாலு விதமானவ. அந்த நாலு விதமானவள்ல ஆர்த்தா ஆர்த்தி ஆர்த்தின்னு பேர் வச்சுக்கிற, என்ன பண்றது ஹாரதின்னு பேர் வச்சுக்கிற. ஆர்த்தின்னு துன்பம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு கோபம் இல்லை. ஆர்த்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஆர்த்தின்னு துன்பம். சத்ரு வியாத்தியாதி உபதிரவங்கள், இப்படி இருக்கிறவா இதோட கட்டிட்டு இருக்கிறவா சிரமப்படுறவா அவ பகவான தியானம் பண்ற. எப்படி ஒரு காலத்துல கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணினார் தெரியுமா, அங்க இருக்கக்கூடியதான மலைகளுக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னார். ஏன்னா இந்த பிரகிருதி தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கறது. இங்க பிரகிருத்தின்னா சுவாவ பிரகிருத்தின்னு நினைக்காது, பிரகிருத்தின்னா நேச்சர்னு அர்த்தம். இந்த மழை மலைகள் இவைகள்லாம் நமக்கு கொடுக்கறது, நமக்கு காப்பாத்துறது. ஆகையால் பிரகிருதியை நம்ம காப்பாற்றணும். இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இதெல்லாம் வேதத்துல இருக்குன்னு இது கவனிக்கல. நம்ம பிரகிருதியை பத்திரமா இருக்கணும், மரங்களா அடிச்சு போட்டுறப்படாது வெட்டிடப்படாது, அதெல்லாம் பார்க்கணும். மனுஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அப்படி பிரகிருதியும் நம்ம காக்கணும். அதுவே ஜலத்தை நாசம் பண்ணப்படாது, இப்படி எல்லாம் இருக்கு. ஆகையால் நீங்க இதைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணுங்கன்னு காமிச்ச. இந்திரனுக்கு இதில் கோபம் வந்துடுது, விடாம பத்து நாள் கொட்டு கொட்டுன்னு மழையை கொட்டினார் ஆவா பிரவா தேஜேன. கோகுலத்தில் இருக்க ஸ்திரீகளோ அல்லது கோக மனுஷியாலோ ரொம்ப கஷ்டப்பட்டா. ரெண்டு நாள் மழை வந்தா மெட்ராஸ் ரோடெல்லாம் இப்படி போச்சு பாருங்க. அப்படி எட்டு நாள் மழை பெஞ்சதுன்னா விடாம என்ன ஆகும் கோகுலம், ஜனங்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டா. பிராணனுக்கே சந்தேகம் வந்துருது. அப்ப எல்லாரும் அங்க இருக்கிறவாள் வேற வழி இல்லையேன்னு பகவான சரணாகத்தை அடைஞ்சா அவ ஆர்த்தாள். அந்த சமயத்துல வேற வழி இல்லை, எங்களுக்கு பிராணம் போறா போல இருக்கு, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு பகவானையே சரணாகத்தை அடைஞ்சவாள் அவ ஒருத்தர். அதே போலயே ஜராசந்தன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணினான் தெரியுமா, உலகத்துல இருக்கிற எத்தனை ராஜாக்களும் எங்கெங்க சிற்றரசர்கள் யாரா இருந்தாலும் எல்லாரையும் அடிச்சு போட்டு அவன் வந்து ஜெயில போட்டான். ஒண்ணும் யாராலையும் பண்ண முடியல, எல்லா ராஜ்யத்தையும் அனெக்ட் பண்ணிவிட்டான். மகா குரூரமா இருந்தான். அதே போல நிறைய பெண்கள்லாம் கொண்டு வந்து ஜெயில போட்டு வச்சுட்டான். அவளையெல்லாம் மீட்டார் கிருஷ்ண பரமாத்மா அந்த ஜராசந்த வதத்தை பண்ணி. அந்த சமயத்துல அந்த ராஜாக்களும் அவளும் பகவானை தான் தியானம் பண்ணினாள். என்ன இது மேல வாழ்க்கையில அவர் ஒன்னும் பண்ண முடியலேங்கிற அளவுக்கு வந்தப்போ பகவானை தியானம் பண்ணினா, இது ஒண்ணு. அதுக்கு பிறகு இந்த ஆர்த்தாள வரிசைய பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடியதான ராஜாக்கள் ஐந்து பேர்கள். தர்மபுத்திரர், பாஷ்யக்காரர் உதாரணம் பண்றார், சந்தோஷம்னா தர்மபுத்திரர் மாதிரி இருக்கணும்ங்கிறார், ராஜ சந்தோஷம். ஆனா அப்படிப்பட்டதான தர்மபுத்திரர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் இந்த ஐந்து பேர்களையும் விவாகம் பண்ணி கொண்டு மிக சிறந்ததான ஒரு நிலை இருக்கக்கூடியதான திரௌபதிக்கு காலம் சரியா இல்லாததுனால என்ன ஆயிடுது, சபையில யாருக்கு எந்த அவமானம் நடக்கப்படாதோ அப்படிப்பட்டதான அவமானம் வந்துட்டு இருந்து. அத்தனை ராஜாக்கள் இதற்கும் விவஸ்திரமாக ஆக்கணும்னு நினைச்சுட்டு திருஷ்டத்யும்னன் ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல என்ன பண்ணுவா, யாரும் அத்தனை பேரும் இருந்துட்டு இருக்கா, ஒத்தராலையும் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறா. பீஷ்மாச்சாரியரை கேட்கிறா, நீங்க பண்றது ரைட்டான்னு சொல்ற, தர்ம சந்தேகமம்மா, சொல்லக்கூடிய தர்மபுத்திரர் ஒருவர் தான், அவர் வாய்மொண்டு இருக்கார், நான் என்ன பண்ணுவேன், தெரியல இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லிட்டு இருக்கா, தன்னை வச்சு பணயம் வச்சு ஆடின பிறகு திரௌபதி ஆடியிருக்கேன், சோ தனக்கு போன பிறகு திரௌபதியை பண்றதுங்கிறது நியாயமா இல்லையான்னு தர்ம சூட்சம் தெரியல. அத தர்ம சூட்சத்தை தெரிஞ்சு சொல்லக்கூடியவன் தர்மபுத்திர ஒருத்தர் தான், அவர் ஏனோ பேச மாட்டேங்கிறார், நான் என்னமா தீர்ப்பு பண்ண சொல்றேன், தர்ம விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு சொல்லிவிடக்கூடாது, ஆகையால் ஒன்னும் பண்ண முடியாது என்னாலங்கிற. மற்றவர்கள் வெறுமன இருந்துட்டு இருக்க, ஒரே ஒரு சோல் வாய்ஸ் துரியோதனனுடைய கடைசி தம்பி, அவன் மட்டும் சொல்றான் இது பண்ணினது தப்புன்ட்டு, நீ வாய மட்டும் எல்லாரும் அவனை வேடாம பண்ணிவிட்டான். அது மெஜாரிட்டி மெஜாரிட்டி கிடையாது, சோல் வாய்ஸ் அவன்தான் அப்படி பண்ணிவிட்டான். அதனால விவகாரம் என்னாச்சுன்னா, அந்த சமயத்துல இந்த திரௌபதி அழற, கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்ச ஹரிநரஞ்ச பிராணாய விக்ரோஷதி அக்ஞசேனி, ராஜதோய யாகத்துல நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேனே, உன்னை தியானம் பண்ணினேனே கிருஷ்ணா, என்னை விட்டுருலாமா, உன்னால தவிர வேற யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு, எங்கேயோ இருக்கக்கூடியதான் இந்த பகவான என்னை காப்பாத்துன்னு சொல்ல, அந்த சமயத்துல பகவான் அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து காப்பாத்தினார். கதை நமக்கு தெரியும், அந்த ஆர்த்தி வேற வழி இல்லை, இதோட நம்ம லைஃப் போயிடுத்துங்கிற மானம் போயிடுத்து, இது மேல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்கிற நிலை வரும் பொழுது பகவான தியானம் பண்ணினவா சில பேர். அதே போல 1000 பெண் யானையோட ஒரு யானை வருது ஸ்நானம் பண்றதுக்காக விளையாடுறதுக்காக வரும்பொழுது, இப்ப எல்லாம் இந்த ஏசியன் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ்ங்கிற அந்த விளையாட்டு எல்லாம் பார்த்த பார்க்க, 1000 ஸ்திரீகள் அத்தனை யானைகளோட குளிக்க வரதான், அந்த யானை வந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டே இருக்கு, டக்குன்னு பிடிச்சிட்டு முதல்ல ஒன்றும் பண்ண முடியல. அதோட 10,000 வருஷம் யுத்தம் பண்ணித்தான், அதுல வியாசர் சொல்றப்ப பார்க்கணும், அத்தனை வருஷம் யுத்தம் பண்ணித்தான், உடம்புல இருக்கக்கூடியதான ஒரு சக்தியும் இல்லை சுவாமி, எல்லாம் போயிடுது, அத்தனை யானைகளும் விட்டு போயிடுதான், என்ன பண்ணும், மரணானந்தரம் கூட வருமான உங்களோட, இவ்வளவு அபிமானம் இருந்து எல்லாம் போயிடுது, அப்புறம் வேற வழி இல்லை நமக்கு, அப்பதான் ஞான உதயம் ஏற்பட்டது. அப்பொழுது ஆதி மூலமே கத்தினாரான் அந்த யானை. அப்ப இருக்கும் பொழுது வைகுண்ட லோகத்துல ஏகாந்தமாக இருக்கக்கூடியதான சுவாமி யாருக்கும் சொல்லல, மகாலட்சுமிக்கு சொல்ல, சங்கச்சக்கர கதாதிகளை எடுத்துக்கொள்ள, மேல உத்தரியும் போட்டுக்கல, கருடனை சொல்லல, அங்கிருந்து ஓடி வராறான் வைகுண்ட லோகத்துல. ஓடி வரும்பொழுது பின்னால அந்த கருத்மானும் பின்னால அந்த சக்கராயுதமும் ஓடி வருதான், ஏ பகவான் என்னை விட்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு ஓடி வருது. அப்ப பாக்குறாளாம், ஆஹா, என் மனசா நமனுது ஏனாகொரு மனோமதம், மனசு புலன்களை விட வேகம்னு நாம சொன்னேன், ஆனா இது மனசை விட வேகமா ஓடி வராது சுவாமி, நம்மளால முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு சமப்பட்டு ஓடி வரதான். இங்க பகவான் இங்க இருந்து ஒரு தாமரையை தூக்கி வீசினார், அவ்வளவுதான் பண்ண முடியும், அடுத்த க்ஷணம் அதை எடுத்துக்கொண்டு பகவான் சக்கராயத்தை வீசி அந்த மகரத்தை சம்ஹாரம் பண்ணினார். அந்த கஜேந்திரனுடைய ஆர்த்திய போக்கினா அப்படின்னு ஆர்த்தா ஒரு சில திருஷ்டாந்தம் சொன்னேன், மறுபடியும் புராணங்கள்ல தேடணும். இப்படி கவலைப்பட்டு இருக்கக்கூடியவாளை காப்பாத்துற சுவாமி ஒருத்தர் இருக்கார், வேற யாரும் நம்பாதீங்க, அந்த சுவாமி நிச்சயமாக உங்களை காப்பாத்துவார். ஆகையால் கவலை வரும்பொழுது பகவானை தியானம் பண்ற பக்தால் சில பேர் ஆர்த்தா, பிறகு ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி மனுனுடைய வம்சத்துல பிறந்தவன், ரகுவம்சம் சொல்லலையா அப்படி, மனு மனுனுடைய குழந்தை இக்ஷ்வாகு அப்படின்னு ரொம்ப சில ராஜாக்களான பிறகு யுவனாஸ்வன், யுவனாஸ்வனுடைய புள்ள மாந்தாதா, மாந்தாதானுடைய புள்ள முச்சுகுந்தர், அந்த முச்சுகுந்தர் அவ மூணு பேர் அண்ணன் தம்பி, அம்பரீஷர்ன்னு பெரியவர் பாகவதத்துல வரும், அடுத்தது முச்சுகுந்தர், அதுக்கப்புறம் புருகுத்சர், மூணு பேர் அண்ணன் தம்பிகள், அம்பரீஷன் தான் ராஜாவா இருந்தார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு இருக்கக்கூடியதான முச்சுகுந்தன் இவ மகாவீரன். அவர் ஒரு காலத்துல இந்திரனுக்கு அரக்கர்கள்லாம் வந்து ஹிம்சை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்திரன் அங்கிருந்து கூப்பிடுறாரு முச்சுக்குந்தனை சகாயத்து போறார். இவர் போய் அங்க இருக்கக்கூடியதான அரக்கர்கள்லாம் கொண்டு விடுறார். இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. சந்தோஷம் ஏற்பட்ட பிறகு இந்திரன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டுக்கோ தர அப்படின்னு பகவான் சொல்றான். சொல்றாரு நான் தியானத்திலேயே இருக்கணும், பகவான நான் தெரிஞ்சுக்கணும், பகத்வத்தை எனக்கு தெரிக்கணும், அதுக்காக நான் தியானத்துல இருக்கணும், தூக்கத்துல இருக்கணும், இது தவிர வேற ஒண்ணும் இருக்கக்கூடாது. இந்த லௌகிக்க விவகாரங்கள்லாம் எனக்கு கோபம் வந்தாச்சு, அதுல வெறுப்பு வந்தாச்சு, ஆகையால் அப்படி அனுகிரகம் பண்ணுங்கன்னு. இதை விட வேற ஒன்னும் வச்சது தரேன் பாருங்க. அதே சமயத்துல ஒண்ணு சொன்னார் இந்திரன், யாராவது உன்னுடைய தியானத்தை கலைச்சாலும் தூக்கத்தை கலைச்சாலும் அங்கேயே அவன் வந்து பஸ்மவாயிடுவான் அப்படின்னு. இப்படி ஆனந்தமாக ஒரு பூமிக்கு வந்தார், ஒரு மலையினுடைய அடிவாரத்துக்குள்ள போனார், ஒரு குகைக்குள்ள போனார், பகவத் தியானத்தில் இருக்கார். அது சர்வதா சர்வகாலம் தியானம் பண்ண அந்த பகவான் உள்ள பார்த்துக்கொண்டே ஆனந்தமா இருக்கார். அதே சமயத்துல ஒரு யவனன், அவன் என்ன பண்ணினான், பகவானை தியானம் பண்ணினான். தியானம் பண்ணிட்டு இந்த கிருஷ்ண பரமாத்மா உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எல்லாரிடத்துல நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கார். அது என்ன சின்ன வயசுலயே நல்ல பேர் வாங்கினா என்ன சார், ரொம்ப சமப்பட்டு நம்மளா இருந்துட்டுருக்கோம் சரியாகியே. ஆகையால் என்ன பண்ணோம், அந்த யாதவ வம்சத்தில் இருக்கிற வாழையெல்லாம் நான் கொல்லக்கூடியதான ஒரு சக்தி வேணும் அப்படி பிரம்மதேவர் கொடுத்துட்டார். இதனால என்ன பண்ணினா, அவன் அப்பப்ப வந்து அந்த யவனாளெல்லாம் சேர்த்து வச்சுண்டு கிருஷ்ண பரமாத்மாவோட பலவாறு யுத்தத்துக்கு வந்திருக்கான். ஒவ்வொரு தரம் யுத்தத்துக்கு போறது பகவான் வந்து அவரை கொல்றதில்லை. ஏன்னா சத்தியம் விதாதும் நிஜ பிரத்ய பாஷிதம், தன்னுடைய பிரத்தியனா இருக்கிற பிரம்மதேவர் சொன்னதான வார்த்தையை நான் தன்னை கொல்லப்படப்படுது. அதனால என்ன பண்றதுன்னு அப்பப்ப ஓடி போறாமல ஆக்ட் பண்றது. அவன் திரும்பியும் போயிடுவான், பகவான் ஓடி போயிட்டார், தோத்து போயிட்டாருன்ட்டு. அதுக்கு என்ன போயிட்டு மறுபடியும் யவனால சேர்த்துட்டு வருவான். பகவானுக்கு இது ஒரு இஷ்டம். என்ன, தன் வம்சத்துல இருக்கவா கூட பூமியர் பாராவதாராய, பூமியை பாரத்தை குறைக்கத்தானே வந்து இருக்கார். ஆகையால் என்ன பண்ணினார், அப்பப்ப போகட்டும்னு நினைச்சுட்டு இருந்தார். இனிமேல எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த யவனுடைய காலம் ஆயிடுது. வேகமா அவன் வரப்ப துரத்துட்டு வரா, இவர் ஓடிட்டே இருக்கார். என்ன பண்ணினார், இந்த முச்சுக்குந்தன் எந்த குகையில இருக்காரோ அந்த குகைக்குள்ள போய் அவருக்கு பின்னால போய் மறைஞ்சிட்டு இருக்காரு பகவான். உங்களால ஒண்ணும் கபட நாடக சூத்திரதாரி ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால வேகமா ஓடி வரார். வந்து பார்த்தா அந்த முச்சுக்குந்தன் அப்படியே பகவானுடைய ஸ்வரூபமா ரெப்ளிக்கா இருக்கார். என்னாச்சு, பகவான தியானம் பண்ணி பண்ணி எந்த தேவதையை ஆராதனை பண்றாலோ தத்தேவதா ஸ்வரூபம் முதரும். அப்படி சாரூபியமான முக்தி அடைஞ்சுட்டான் பூலோகத்திலேயே. தேவோபோ ஸ்வாதேவானப்பேதி, நினைக்கு நினைக்க அந்த ஸ்வரூபமாகவே ஆயிட்டார். வந்து பார்த்தா என்ன விரட்ட வச்சுட்டு நீங்க வந்து தூங்குறியாக்கம் அப்படின்னு வந்து உதைக்கிறான் முச்சுக்குந்தன. தியானம் கலைஞ்சது, கண்ணு திறந்தான். என்னடாச்சுன்னு எதிர்க்க இருக்கக்கூடிய எவன் அப்படியே கிருஷ்ணார்பணம் சர்வம் போயாச்சு, அப்படி பஸ்மாவா போயிடு. மன்மதனை பார்த்ததுமே பகவானுடைய பரமேஸ்வருடைய கண்ணு பார்வை விழுந்ததுமே மன்மதன் இருந்தா போல முச்சுக்குந்தனுடைய பார்வையினாலேயே போயிட்டான் எவனன். இப்படி அந்த முச்சுக்குந்தன் பகவத் தத்துவத்தை அறியணும்னு பிரயத்னம் பண்ணியிருந்தான். ஜிக்யாசுக்களுக்குள்ள ரொம்ப விசேஷமானவன் முச்சுக்குந்தன். அதே போலயே மிதில தேசத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான ஜனகர் மகாகர்மட்டன், வேதத்தில் இருக்கிற அத்தனை யாகங்களையும் பண்ணணும் என்று நினைத்தவர், அந்த பகவத் தத்துவத்தை அறியணுங்கிறதுக்காகவே ஜனகரை வச்சுட்டு அது யாஜ்ஞவல்கரை வச்சுட்டு கேட்டுட்டே இருக்கார். நமக்கு கொஞ்சம் தான் தெரியும் பிரதார நிகழ்ச்சியில, அதுக்கு முன்னால இருக்கிற ஜனக சம்பாதம் இருக்க யாஜ்ஞவல்கிய சம்பாதம் சதபத பிராமணத்துல விஸ்தாரமா சொல்லு. அது ஒரு நாள் பார்ப்போம். இங்க இல்லாதான விஷயங்கள்லாம் யாஜ்ஞவல்கியர் பத்தி என்னென்ன பேசினார், அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பிச்ச கர்ம விஷயங்களை எல்லாம் யாஜ்ஞவல்கியர் ஜனக்கர்ல ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கு. சதபத பிராமணம்னு பேர், அதை படித்தவாளுக்கு சதபத்தியல்னு பேர். அந்த வம்சத்துல இருந்து அந்த நந்தினி சத்பத்தின்னு சொல்ற பத்தியில அது சதபத்தி, சதபத பிராமணத்தை படித்தவ சதபதிகள் அப்படின்னு இருக்கா. திரிவேதி திரிவேதினு இருந்தால எல்லாம் போயாச்சு. இப்ப விவகாரம் யாருமே பாதிக்க மாட்டேன், இது விஷயமே தெரியல. சதபதினு அந்த பிராமணம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படியே மைதில ஜனகர் ஸ்ருத தேவர் பாகவத்துல 10 அத்தியாயத்துல ஸ்ருதேவருங்கிறவர் அவர் பகவான் அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணினதாக தெரிகிறது. மௌசல பர்வாவில் கடைசியில் இந்த பகவானுடைய குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு துர்வாச மகர்ஷியை ஏமாத்தி இவருக்கு என்ன குழந்தை பறக்கும் அப்படின்னு கேட்டார். வெறும் இந்த துணியை கட்டி விட்டு என்ன பண்றது, அந்த காலத்திலேயே இப்படி இப்ப சினிமாவில் வருது இல்லை, அப்பவே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கார். அவருக்கு கோபம் வந்து உள்ள தத்துவத்தை பறிந்தவர், உங்களுக்கு ஒரு மொசலம் பிறக்கும்ட்டார். அதான் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் நிஜமா அது மாதிரியே ஒரு உலக்கை பிறந்தது. அந்த உலக்கைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா ஒரு மூலையில போட்டு வச்சிருந்தமா இருக்கலாமோ தெரியல. வாழ்க்கை அத்தனை பேர் இருந்தது யாருக்கும் தெரியப்படாதுங்கிறது சமுத்திரத்தில் ஒரு பாறாங்கல்ல வச்சு பிளாக் ராக்ங்கிற மாதிரி அதை வச்சு நல்லா தேய்ச்சார். தேய்ச்சதுமே அதெல்லாம் சமுத்திரத்துக்குள்ள போச்சு, போய் அப்படியே அது என்ன ஆயிடுது, அது தர்ப்பமாக உண்டாச்சு. அந்த தர்ப்பத்தை அடிச்சுண்ட எல்லாரும் பிராண விட்டார். கிருஷ்ணனுடைய குழந்தைகள் 60,000 ஸ்திரீகளுக்கு பிறந்தவ, ஒவ்வொரு ஸ்திரீனிடத்திலையும் 10 குழந்தைகள், அத்தனை பேரும் கிருஷ்ணார்பணம் போயாச்சு. அப்படி அந்த மௌசல பரவாயில்ல அத்தனையும் போனப்பறம் மிச்சம் இருக்கிறவர் உத்தவர் ஒருத்தர் தான். அந்த உத்தவருக்கு உபதேசம் பண்றார் கடைசியில், உத்தவருக்கு உபதேசம் பண்ணி கடைசியில என்ன சொல்றார் பகவான் பிராண நிர்யாண சந்தர்ப்பத்துல, உத்தவா நீ இங்கிருந்து போ, ஹஸ்தினாபுரத்துக்கு போ, இது அங்கே போயிட்டு அந்த இடத்துல பகவான் இருந்துட்டு இருக்கார். அக்ரூரம் இருக்க, நீ இங்க போய் சொல்லு, நான் சொன்னதான உபதேசத்தை அங்கே போய் சொல்லு அப்படிங்கிறார். ஏன் அங்கே சொல்ற, அவர் தான் முன்னாலேயே போயிட்டார். பாரத யுத்தம் நடக்கிற காலத்திலேயே நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி கோபம் கொண்டு அவர் போயிட்டார். அந்த இடத்துல போய் விசேஷமாக இவர் சொல்ற, பார்த்ததுமே உத்தவரை பார்த்து முதல் கேள்வி, ஏன் பகவான் சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு கேட்டார். இனிமேல் பகவான் இதுன்னு ஆரம்பிச்சு சொல்றாருன்னு வச்சுங்களேன், இப்படி பகவத் தத்துவத்தை அறிவதற்காக பிருஹஸ்பதி கிட்ட பாடம் படிச்சும், யார் உத்தவர் யார்கிட்ட வச்சார், தேவகுருவான பிருஹஸ்பதி கிட்ட வச்சார், இருந்தாலும் பகவத் தத்துவத்தை பகவானிடத்திலேயே சொல்லணும் அப்படின்னு இடத்துல கேட்டவர் ஏகாதசி ஸ்கந்தம் துவாதசி ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்துல பதம் பதமா படிக்க வேண்டியதான கிரந்தம், அதுல உத்தவ உபதேசம் விசேஷமாக நடக்கிறது. இப்படி உத்தவர் ஆர்த்தோ ஜிஜ்ஞாசோ பிறகு அர்த்தார்த்தி ஜானி ஜபரதர் சபா அப்படின்னு, அர்த்தார்த்திகள் யாரு ஜானிகள் யாரு அப்படின்னு சொல்லி இத்தனை பேரும் நினைக்கிற ஆகியால் பகவான் நினைக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற. இதுக்கு மேலும் மேல் கிரந்தம்